தென்றல் ஜனவரி 2012 இதழ். சிறுகதை போட்டி கதை மூன்றாம் பரிசு கதை. இந்தியா பெங்களூரிலிருந்து ஷைலஜா அவர்கள் எழுதியுள்ள மாடு இழைத்தாலும் என்ற கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முப்பாட்டன் காலத்தில் புதுப்பிச்சு கட்டின வீடாம் சொல்வார்கள். கொஞ்சம் காலை வீசி நடந்தால் முழு வீட்டையும் பார்த்து முடிக்க அரை மணி ஆகும். நிதானமாக நடந்தால் கேட்க வேண்டியதில்லை, ஒரு மணி நேரம் கூட ஆகலாம். அம்மா பெருசு, நெல் உலர்த்த, சோளம் கம்பு உலர்த்த என்று நாலு முற்றும் கால்பந்து விளையாடுற கிரவுண்டு மாதிரி காக்கை குருவி எல்லாம் கொத்தணும்னு திறந்த வெளிமுற்றம். முப்பாட்டனுக்கு கட்டிடக்கலையிலே ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கணும். அவருக்கு எல்லாமே பெருசாக இருக்கணும். மூணு பொன்சாதிகளாம் அவருக்கு. ஒரு விசேஷம் வீட்டில் சாப்பாடுனா எட்டு ஊர் கூடிரும். அத்தோடவா சாப்பிட்ட அம்பிட்டு பேருக்கும் கையிலே ஒரு அணா தட்சண வேற. அந்த காலத்து ஓரணா இன்னித்து மதிப்புக்கு அது எத்தனை ரூபான்னு நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சு. இப்போ இந்த கட்டிடத்தை மராமத்து பார்க்கவே வக்கில்ல, அதுதான் நிலைமை. பெருமூச்சு விட்டபடி அப்பனே தண்டபாணி என கூவினார் நாச்சி முத்துக்கவுண்டர். பட்டாசாலைக்கு வந்து நின்றார். வலது பக்கம் பிரம்மாண்டமாய் மூன்றடுக்காய் நீண்டிருக்கும் வீச்சுக்கு மன்றம்னு பேரு. அங்கேதான் கவுண்டரின் மூதாதையர்கள், பரம்பரை பட்டயக்காரர்கள், சிம்மாசன நாற்காரியர் உட்கார்ந்து நீதி பரிபாலனம் செய்வாங்களாம். அது ஒரு காலம். அப்பனே தண்டபாணி, சுவரில் குலதெய்வம் தண்டபாணி காட்சி தருகிறார். சித்திரத்தை பார்த்தால் நம்மை பார்த்து சிரிப்பதைப் போல, நம்மோடு பேசுவது போல, அப்படி ஒரு தத்ரூபம். பல இடங்களில் வண்ணங்கள் பெயர்ந்து போன அந்த காலத்து சித்திரம். கவுண்டர் ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக இந்த மன்றத்தில் உள்ள சாய்வு நாற்காலிக்குத்தான் வருவது வழக்கம். அந்த நாற்காலிக்கு வெள்ளியில் கால்கள், சாய்மானங்களில் வெள்ளிப்பூண்கள், இப்போ நசுங்கி தேய்ந்து பல்லை இழிக்கிற வெள்ளி. நாற்காலியில் சாய்ந்தவர் சற்றுத்தான் கண் அயர்ந்திருப்பார். ஏதோ அரவம் கேட்கவே விழிப்பு கொடுத்து விட்டது. அம்மணி வந்து நின்றாள். நின்ற தோரணை, நின்ற இடம் இரண்டையும் பார்த்தபோது ஏதோ பிராது கொடுக்க வந்த மாதிரி இருந்தது. அங்கே நின்றுதான் பட்டயக்காரர்கிட்ட அந்த காலத்திலே பிராது விண்ணப்பம் எல்லாம் கொடுப்பாங்களாம். என்ன? கவுண்டரின் குரல் சொடுக்கிட்டு சாட்டை போல. உதடுகள் அசைந்த போது மேல் உதடுகளில் ஆரோக்கணித்திருந்த கொடுவாள் மீசை பக்கவாத்தியம் போல உடன் அசைந்தது. நம்ம மாரிமுத்து விஷயமா தான்? அம்மணியின் குரல் மெல்ல தொண்டைக்குழிக்குள்ளிருந்து வெளிவர முயற்சித்தது. ஏன், அவனுக்கு என்ன தெரியாத மாதிரி என்னையே கேட்டா? இப்போது அம்மணியின் குரல் தீர்க்கமாகவே வந்து வெளியே விழுந்தது. இச்சவியம் சொல்லி வைத்தால் போல மாரிமுத்து அங்கே வந்து கவுண்டச்சியின் பக்கம் நின்று கொண்டு அப்பனை பார்த்தான். அம்மாளும் பையனும் நிற்கிற விதத்திலேயே கவுண்டருக்கு புரிந்து போயிட்டு, ஒத்திகை பார்த்துட்டு தான் ஆயியும் மகனும் வந்திருக்காங்கன்னு. மாரிமுத்து பிஏ பாஸ் பண்ணி வருஷம் மூணு ஆயிட்டுது. ஊரு முச்சூடும் கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு தான் ஜோலின்னு போயிட்டாங்க. நம்ம பையன்தான் பாவம் சும்மாவே கிடக்கிறாரு. கவுண்டர் தலையை அசைத்து ஆமோதித்தார் அனுசரணியுடன். இன்னமும் ஒரு வேலையும் கிடைச்ச பாடில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல போடப்படாதா? யார் இவ? நான் சொன்னால் எவண்டி வேலை கொடுக்க காத்திருக்கான்? நீங்களே நேராக சொல்லணுமா? உள்ளூர்லேயே பேங்கிலே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். அந்த பேங்குக்கு நம்ம சோழமுத்து தான் சேர்மன். நீங்கள் அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அட, விவரமாக தான் ஒத்திகை பார்த்துருக்காங்க. எதனை எதனாலே எப்படி முடிக்கலாம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லை, அந்த கதையா? சோழமுத்து அவரால் ஆளானவன் தான். அனாதியாய் கிடந்தவனை அவர்தான் படிக்க வச்சு, துணிமணி வாங்கி கொடுத்து, செலவுக்கு காசு கொடுத்து, சொந்த காலை ஊனி, முன்னேறுவதற்கு பண உதவியெல்லாம் செய்து உதவினார். இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். அந்த பேங்க்கும் பேர் சொல்லும்படியா 10 வருஷத்திலே 100 கிளை விட்டு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருச்சு. சோலைதான் அந்த பேங்க் வளர்ச்சிக்கு காரணம் என்பது அவருக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? அம்மணி உசுப்பினாள். அப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா, எனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதுப்பா என்றான் மாரிமுத்து. அருமை மகன். மூணு பெண் குழந்தைகளுக்கு பின்னே காரமடை ரங்கநாதருக்கு வேண்டிக் கொண்டு பின்பு பிறந்தவன். தாத்தா பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் அரங்கராசன் என்ற இன்னொரு பெயரும் அவனுக்கு உண்டு. பெண்களை கரையேற்றியதில் மகனுக்கு இந்த பழைய நாள் வீட்டை தவிர கொடுப்பதற்கு வேறு எந்த சொத்தும் இல்லாத தன் மீது கவுண்டருக்கு சற்றே ஆயாசமாய் வந்தது. கவுண்டர் இருவரையும் பார்த்தார். அவர்கள் சொல்வது நியாயம். சோழமுத்துவால் இது ஆகக்கூடியதுதான். ஆனால் இதுவரை அவருடைய ஆயுசில் யாரிடமும் ஒரு சிபாரிசுக்கும் போய் நின்றதில்லையே. அவரை நாடித்தான் எல்லோரும் சிபாரிசுக்கு வருவார்கள். இப்போ ஓடம் வண்டியிலே ஏறுது. யோசிக்காதீங்கப்பா. சரிப்பா, கவுண்டர் பெருமூச்சு விட்டார். நாளைக்கே சோழமுத்துவை பார்த்துருவோம் என்றார். ஆயிக்கும் மகனுக்கும் வேலையே கிடைத்துவிட்ட சந்தோஷம். அங்கிருந்து அகன்றார்கள். சோலைமுத்துவை பார்க்க கவுண்டர் சென்ற பொழுது சோலைமுத்துவே மனைவி பர்வதம் சகிதம் தனது பங்களாவின் முன்பரப்பில் தெரிந்த புல்வெளியில் நின்று கொண்டிருந்தான். அவரை கண்டதும் அவனுக்கு வியப்பு தாழவில்லை. ஐயா வாங்கையா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. என் கண்களையே என்னால நம்ப முடியலையே. நீங்க தானா வந்திருக்கிறது? பர்வதம் வா, ஐயாவை நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாசல் என்றும் பாராமல் கணவனும் மனைவியும் கவுண்டரின் காலில் விழுந்து விட்டார்கள். அதிலும் பர்வதம் பெயருக்கு ஏற்ப பெருத்த சரீரத்துடன் தரையில் உருள்கிற மாதிரியே சாய்ந்து விட்டாள். கவுண்டருக்கு கணம் உடம்பு ஆடிவிட்டது. எத்தனை மரியாதை, எத்தனை பக்தி இவனுக்கு. வாங்கையா, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பட்டாசாலைக்கும் மன்றத்துக்கும் இந்த வீடெல்லாம் ஈடாகாது என்றான் சோலைமுத்து பவ்யமாக. அவர் கையெழுத்து அவனை அமர்த்தியவாறு ஹாலை ஒரு நோட்டமிட்டார். பின் அமர்ந்தார். சோலைமுத்து நின்று கொண்டுதான் இருந்தான். அவருக்கு எதிராக எந்த காலத்தில் அவன் உட்கார்ந்திருக்கிறான்? மாரிமுத்து நிற்பதை கவனித்த சோலைமுத்து, அடரே சின்ன பட்டயக்காரன் நிற்கிறாங்களா, உட்காருங்க தம்பி என்று உபசரித்தான். பர்வதம் தட்டு நிறைய இனிப்பு வகைகளையும் கார வகைகளையும் பழவகைகளையும் கொண்டு வந்து பரப்பினாள். சோலைமுத்து நின்ற தோரணை அவனை பார்த்தால் ஏதோ விண்ணப்பம் கொடுக்க வந்தவனைப் போல கவுண்டருக்கு தோன்றிட்டு. பரம்பரை பட்டயக்கார ரத்தமாச்சே, விண்ணப்பம் வாங்கின வம்சமாச்சே தவிர யாரிடமும் விண்ணப்பம் கொடுத்த வர்க்கம் அல்லவே. ஐயா என்ன சோலைமுத்து? சோலைமுத்து தலையை சொறிந்தான். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி போடணும், அப்புறமா எல்லாம் நடந்துடும். யா என்னப்பா சொல்ற சோலே, இந்த ஜபா எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போடலாம்னு இருக்கேன். ஆதரவும் நிறைய இருக்குது. நம்ம பூங்காவனம் செட்டியார் தான் தேர்வு கமிட்டியில முக்கியமானவரா இருக்காரு. அட, நம்ம ஊத்துக்குழி பூங்காவனமா? ஆமாயா, உங்க சிஷ்ய பிள்ளைன்னு தன்னை அடிக்கடி சொல்லிக்குவாரே, அவரே தான். இதை கேட்டதும் கவுண்டருக்கு சிரிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் மாரிமுத்துவுக்கோ தன் கனவுகள் எல்லாம் புசுங்கி போனால் போல் பெரித்த ஏமாற்றமே ஏற்பட்டு விட்டது. இதனடா வம்பா போச்சு, நாம சிபாரிசுக்கு இவர்கிட்ட வந்தா இவரு நம்ம அப்பா கிட்ட சிபாரிசுக்கு கையை ஏந்துறாரே. நல்ல நாளிலேயே நாளிப்பாலு, இப்போ கேட்கணுமா? அட, அப்படியே நம்ம சிபாரிசு எடுத்து வச்சாலும் ஒரு சிபாரிசுக்கு இன்னொரு சிபாரிசை விரை பேசுற மாதிரி அல்லவா ஆகி போயிரும். மனசுக்குள் முணுமுணுத்தபடி கைகளை பிசைந்தான். கவுண்டர் எழுந்து நின்று சோலைமுத்துவின் தோள்களை தட்டி கொடுத்தார். கவலைப்படாதே, உன்னை சிபாரிசு செய்யறது எனக்கு பெருமைதான். பூங்காவனத்துக்கும் தராதரம் எல்லாம் தெரியும். உண்மையாவும் கட்சிக்கு விசுவாசமாயும் மக்களுக்கு உழைக்க உன்னை விட்டா வேற யாரப்பா இருக்காங்க? பார்க்க போனா இது சிபாரிசே இல்லப்பா. சரி, நான் கிளம்புறேன் என்றார் கவுண்டர் இருக்கையை விட்டு எழுந்தபடியே. சோலைமுத்துவும் பர்வதமும் வாசலில் சேவித்தது போதாது என்று ஹாலிலும் ஒருமுறை வணங்கி எழுந்தார்கள். ஆனால் இவ்வளவு ஆன பிறகு எதிர்பாராதது நடந்தது. ஆம், மாரிமுத்துக்கு வங்கியிலிருந்து வேலைக்கு உத்தரவு வந்தே விட்டது. அப்பனே தண்டபாணி, கவுண்டர் பெருமூச்சு விட்டார். கடைசி வரையிலே நான் யார்கிட்டவும் சிபாரிசுக்கு போகக்கூடாதுங்கிறது அப்பன் தண்டபாணியின் சித்தம் போலிருக்கு. எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு இல்ல, நல்லபடியா ஒழுங்கா வேலையை கத்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கணும் என்றார் மகனிடம். நல்ல வேலை பருவதம், கவுண்டரியாக்கு தெரியாமலேயே நான் என் நன்றி கடனை அடைச்சிட்டேன். அவர் அன்னைக்கு வீடு வர்றப்போ வாசல்ல மகன் மாரிமுத்து கூட பேசிட்டு வந்ததை நான் கேட்டுக்கிட்டது அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவர் அன்னைக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் சிபாரிசுக்கு என் வாயை திறந்து கேட்டுக்கிட்டேன் என்றான் நெகிழ்ந்த குரலில் சோலைமுத்து. இல்லைங்களா பின்ன, மாடி அடைச்சாலும் கொம்பு தேயலாமுங்களா? நாம தான் தேய விட்டுடுவோமாங்க. நீங்க செஞ்சு போட்டது சரதாங்க மாமா என்றாள் பர்வதம். இதனை எழுதியவர் ஷைலஜா அவர்கள். மைத்திரி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் காவிரியின் அரவணைப்பில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் பிறந்து மற்றொரு காவிரி நகரமான பெங்களூருவில் வசிக்கிறார். கணவர் திரு நாராயணன் இவரது எழுத்தின் பின்பலம். இரண்டு மகள்களின் தாய். 10 வயதிலேயே எழுத நாட்டம் தோன்றியது. கல்கி ஆனந்தவுடன் அமுது சுரபி கலைமகள் இலக்கிய பீடம் மற்றும் இணைய தமிழ் குழுக்கள் நடத்திய கதை கவிதை கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் பெற்றுள்ளார். குறும்படம் மற்றும் விளம்பர படங்களுக்கு பின்னணி குரல் தருகிறார். இவரை பற்றிய விவரமான கட்டுரை தென்றில் மே 2010 எழுத்தாளர் பகுதியில் வெளியாகி உள்ளது. நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர். மனித சிந்தனை செயல் இவற்றை கவனித்து உள்வாங்கி அதை கற்பனை வளத்தோடு கதையாக மாற்றும் ரசவாதத்தில் தேர்ந்தவர். பரிசு பெற்ற மாடு இழைத்தாலும் கதையும் அதற்கு சான்று கூறுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.